இன்று எங்களுக்கு சனிக்கிழமை சத்சங்கம். வழமை போல வரும் கேள்விகளுக்கு பதில் காணும் சத்சங்கமாக அமைகின்றது. இன்று ஒரு என்பரிடமிருந்து ஒரு கேள்வியும் ரெண்டு கருத்து பகிர்வும் அனுப்பியிருக்கின்றார். அதற்கு நாங்கள் விடை காண்போம். இன்று என்னுடைய சத்சங்க நான் சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு யோகி ரமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர், அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லுமட்டுக்குடியில் வான்மீயரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றம் அதில் மச்ச முனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவர்ணையூர் இடைக்காடர் சமாதியில் சேர்ந்த நிறம்மை காக்கவே, சமாதியில் சேந்தனருமை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சர்வசமாதி அடைந்தனருளம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய். இன்று எங்களுக்கு சனிக்கிழமை சத்சங்கம் வழமை போல வரும் கேள்விகளுக்கு பதில் காணும் சத்சங்கமாக அமையும். அந்த முறையில் இன்று ஒரு என்பரிடமிருந்து மாத்திரம் ஒரு கேள்வியின் ரெண்டு கருத்து பகிர்வும் வந்திருக்கின்றது. அவற்றை இன்று நாங்கள் எங்களுடைய சத்சங்கத்திற்கு எடுத்துக்கொள்வோம். அவருடைய கேள்வி, இன்று வந்த கேள்வி, ஐயா எனக்கு இந்த ஊனக்கண் ஞானக்கண்ணை பற்றி மூன்று மறுமுறை விளக்கம் தர முடியுமா என்பது அவருடைய கேள்வி. இது நாங்கள் சைவ சித்தாந்தத்தில் படித்த விடயம். ஊனக்கண் ஞானக்கண், ஊனக்கண் என்றால் எங்களுடைய அறிவு குறைபாடு உள்ளது, அதற்குரிய சொல்லுத்தான் ஊனக்கண். குறைபாடுள்ள அறிவுள்ளவர்கள் ஊனக்கண் என்று சொல்லப்படுகின்றது. முழுமையாக குறைவில்லாத அறிவுடையதை ஞானக்கண் என்று சொல்கின்றார்கள் சைவ சித்தாந்தத்தில். ஆகவே இந்த அன்பர் கேட்ட கேள்விக்கு அதுதான் சுருங்கிய பதில். ஊனக்கண் என்றால் அறிவு குறைபாடுடையது, ஞானக்கண் என்றால் அறிவு முழுமை பெற்றது. ஆகவே இந்த அறிவு குறைபாடுடைய ஊனக்கண்ணை பாச ஞானம் என்று சொல்கின்றோம். ஓ பசுஞானம் என்றும் சொல்லலாம், பசுஞானம் என்றே எடுத்துக்கொள்வோம், ஏனென்றால் உயிருடன் சம்பந்தமானது. ஆனால் ஞானக்கண் என்பது பதிஞானம். ஆகவே இங்கு இந்த ரெண்டையும் நாங்கள் பசுஞானம் பதிஞானத்துடன் ஒப்பிடலாம். ஆகவே இந்த பாசஞானம் என்பது, ஓ பசுஞானம் என்பது இரண்டு ஊனக்கண்களுக்கு சமனாக சொல்லப்படுகின்றது. இந்த பாச ஞானத்தை நாங்கள் எவ்வாறு உணர்கின்றோம் அல்லது எவ்வாறு எடுக்கின்றோம் என்றால், எங்களுடைய கருவிகரணங்களால் நாங்கள் இதை உணர்கின்றோம். இதை ஏகதேச ஞானம் என்றும் சொல்கின்றோம். ஆனால் பதிஞானத்தை நாங்கள் பெற வேண்டுமென்றால், நாங்கள் இறைவனை அகத்திலே உணரத் தொடங்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அதன் மூலம் நாங்கள் பசிஞானத்தை வென்று அதன் பின் பதிஞானத்திற்காக நாங்கள் இருக்க வேண்டும் என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. ஆகவே இறைவனை அகத்தில் உணர்தல் நீங்கள் கேட்ட கேள்விக்கு இன்னும் சிறிது தூரம் உங்களை அழைத்துச் செல்கின்றேன். இறைவனை அகத்தில் உணர்தல் என்று சொல்வது மூன்று முறைகள் என்று சைவ சித்தாந்தம் பேராசிரியர் சொல்லி தந்திருக்கின்றார். ஒன்று பூசை முறை, மற்றது தியான முறை, மூன்றாவது யாக முறை. இந்த பூச முறையை நாங்கள் அகத்தில் எங்கு உணர வேண்டுமென்றால் இதயத்தில் உணர வேண்டும் என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. அதாவது அநாகத சக்கரத்தில் யோக முறையை, அதாவது சாரி தியான முறையை நாங்கள் உணர்வதற்கு புருவ மத்தி, அது எல்லோருக்கும் தெரிந்ததொன்று, அது ஆக்ஞா சக்கரத்தில் நாங்கள் உணர வேண்டும். அதே நேரம் யாக முறையை, அக்னியுடன் சம்பந்தப்பட்டதை நாங்கள் தொப்புளில், அதாவது மணிபூரக சக்கரத்தில் உணர வேண்டும். ஆகவே இந்த அக உணர்தல் என்று சொல்வது இந்த மூன்று வழிகளிலும் நாங்கள் புறத்தில் இருந்து செய்வது போல அகத்தில் இந்த மூன்று சக்கரங்களிலும் நாங்கள் உணர்தல் தான். நாங்கள் அகத்தில் இந்த இறைவனை உணர்தல் என்றும் மேலதிக தகவல் இந்த கேள்வியின் ஊடாக கொடுக்கின்றேன். பேராசிரியர் சொல்லித்தந்தது சைவ சித்தாந்தத்தில் இருந்து. ஆகவே இந்த விடயத்தில் சைவ சித்தாந்தம் மேலும் என்ன சொல்கின்றதென்றால், அதாவது நாங்கள் இறைவனை உள்ளே உணர்வது என்றால் அதை பாவனை செய்வது என்றும் சொல்வார்கள். இதற்கு கிரியா யோகத்திலும் சரி சைவ சித்தாந்தத்திலும் சரி இறைவனை நாங்கள் பாவனை மூலம் உணரலாம், அதை விட மந்திரம் மூலம் உணரலாம் என்று சைவ சித்தாந்தத்தில் ஐந்தெழுத்து மந்திரத்தையும் கிரியா யோகத்தில் பாபாஜியின் ஐந்தெழுத்து மந்திரமும் எங்களுக்கு உண்டு. திருவுக்கும் குருவுக்கும், திருவருளை உணர்வதற்கும் குருவருளை உணர்வதற்கும். அதை விட நாங்கள் கிரியா யோகத்தில் இன்னொரு வழியையும் படித்திருக்கின்றோம். அகத்தில் செய்யும் விடயமாக எங்களுடைய சாதனையில் அந்தர் கிரியா என்று ஒன்றை யோகி ராமையா அவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றார். அந்தர் கிரியா செய்வது சாதகர்களுடன் சேர்ந்து, அதுவும் அக வழிபாட்டுக்குரிய ஒரு விடயமாக அமைகின்றது கிரியா யோகத்தில். அதேபோல் அதே அந்தர் கிரியா என்ற விடயம் சைவ சித்தாந்தத்திலும் பேராசிரியர் சொல்லி இருக்கின்றார். ஆகவே இந்த மூன்று வழிகளில் நாங்கள் இறைவனை அகத்தில் உணரலாம் என்று சைவ சித்தாந்தத்தில் இருந்து வந்ததுதான் யோகத்தில் பிரதிபலித்திருக்கின்றது. சைவ சித்தாந்தத்தில் இந்த மூன்று நிலைகளும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது சிவனை பாவனை செய்து அகத்தில் உணர்வது, ஐந்தெழுத்தால் உணர்வது, அந்தர் கிரியாவால் உணர்வது என்று இங்கு பேராசிரியர் சொல்லித்தந்திருக்கின்றார். இந்த ஊனக்கண் ஞானக்கண் உடையத்தில் என்பதை இங்கு கொண்டு வருகின்றேன். இங்கு கொண்டு வருவதற்குரிய காரணம் என்னவென்றால், நாங்கள் அந்த கிரியா என்று ஒரு விடயத்தை சாதகர்கள் நாங்கள் செய்கின்றோம், செய்ய வேண்டும் யோகி ராமையா அவருடைய சாதனை பயிற்சியில். அது எங்கிருந்து வந்தது என்பது இந்த ஞானக்கண் ஊனக்கண், அதாவது இறைவனை நாங்கள் உள்ளே உணர்வதற்கு தேவையான ஒரு வழிமுறையாக சைவ சித்தாந்தத்திலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே நாங்கள் இந்த விடயங்களை நாங்கள் உணர வேண்டுமென்றால், அதாவது யோகத்தினாலும் சரி அல்லது இறைப்பணி நின்று, அதாவது இறைவன்தான் எல்லாவற்றையும் செய்கின்றான் என்ற வழி நிற்பதற்கும் சரி, இந்த மூன்று முறைகளையும் பாவித்து நாங்கள் அந்த ஊனக்கண் ஞானக்கண் என்ற இரண்டு விடயத்தை, பசிஞானம் பதிஞானம் என்ற விடயங்களை நாங்கள் படித்திருக்கின்றோம். அதன் வழி நிற்க வேண்டும் என்று இந்த அன்பருடைய ஒரு சிறிய கேள்விக்கு சில விடயங்களை ஞாபகம் கூர்ந்து இந்த சத்சங்கத்தில் அவருக்குரிய பதிலுடன் சேர்த்து கொடுக்கின்றேன். இந்த ஊனக்கண் ஞானக்கண்ணுக்குரிய விடயத்தில் அது அவருடைய கேள்வி. அவருடைய அனுபவ பகிர்வு என்னவென்றால், நான் இந்த சைவ சித்தாந்த அறிவை பெற்றவுடன் தான் இந்த நான் எனது என்று நிற்கின்றோம், அதனால்தான் எங்களுக்கு இந்த துன்பம் என்று உணர்ந்திருக்கின்றேன், அதை உணர்வில் உணர்கின்றேன். இது என்னுடைய கருத்து பகிர்வு. ஏன் எனக்கு மட்டுமென்று கேட்டுக்கொண்டிருந்த என்னுடைய வாழ்க்கை முடிந்து அது வந்ததுக்குரிய காரணம் நான் எனது. அதுகம் இறைவன் அதை எங்களுக்கு எங்கள் விருப்பம் இல்லாமலோ அல்லது ஓர வஞ்சகமாகவோ அதை எங்களுக்கு தரவில்லை. அது எங்களுடைய மன விருப்பத்திற்கேற்றபடி இறைவன் மனதினால் கேட்பவர்களுக்கு போகத்தில் இருக்க விரும்புபவர்களுக்கு அதை கொடுக்கின்றான், அதையும் வினைக்கேற்றபடி கொடுக்கின்றான் என்று படித்திருக்கின்றோம் ஐயா. அதை இப்போது உணர்கின்றேன். அதே நேரம் அப்படி கொடுத்தவர்கள் நன்றாக இருக்கின்றார்கள் என்று நான் பார்த்து எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கின்றது என்று கேள்வி கேட்டதற்குரிய பதிலை இப்போது உணர்கின்றேன். அவர்களுக்கு அப்படி கொடுத்ததுக்குரிய காரணம் அவர்களுடைய வினை கணக்கு. அது மாத்திரமல்ல, இறைவன் ஆன்மாக்களின் இச்சைகளை அவர்களுடைய விருப்பத்திற்கேற்றபடி கொடுக்கின்றான் என்பது சைவ சித்தாந்தத்தில் சொல்லித்தரப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்தில் அந்த விருப்பங்களை இறைவன் கொடுக்கும் போது அவர்கள் அதில் மூலம் ஆகாமிய வினைகளை செய்து தங்களுடைய பிறப்புக்களை கூட்டுகின்றார்கள் என்பதும் சொல்லித்தரப்பட்டிருக்கின்றது. ஆகவே இவை எங்கிருந்து வந்தது என்றால் எங்களுடைய இச்சைகளில் இருந்துதான் இவை கிடைக்கின்றது. அப்படியான இச்சைகளை விருப்பங்களை நாங்கள் தவிர்த்து இறைவன் பால் அன்பு கொள்ள வேண்டும். அதன் மூலம் இறைப்பணி நிற்க வேண்டும். அதன் மூலமாகத்தான் நாங்கள் இவற்றை நிவர்த்தி செய்யலாம் என்பதை உணர்ந்திருக்கின்றேன் ஐயா. அதை நான் மற்ற சாதகர்களுடன் நான் அதை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் என்று தன்னுடைய உணர்வை கொடுக்கின்றார். அது அந்த விளக்கம் தனக்கு மிகவும் நன்றாக கிடைத்திருக்கின்றது என்று. ஆகவே இந்த விடயத்தில் கூட அவர் சரியான முறையில்தான் அதை நினைத்திருக்கின்றார் என்பதில் ஒருவிதமான ஐயமும் இல்லை. அவருடைய முதல் கேள்வி கூட அது சம்பந்தமான கேள்விதான். ஆனால் அதை அவர் உணர்ந்தாரோ இல்லையோ தெரியவில்லை. பசிஞானம் பதிஞானம், இந்த வழியில் சென்றால்தான் இந்த ஞான நிலைகளை நாங்கள் கடக்கலாம் என்பது அதற்குரிய ஒரு சான்று. அடுத்ததாக இன்னொரு கருத்து பகிர்வையும் கொடுக்கின்றார். அது என்னவென்றால், நான் என்னுடைய நிலையைத்தான் இங்கு சொல்ல விரும்புகின்றேன். சைவ சித்தாந்தத்துக்கு முன்னும் சைவ சித்தாந்தத்திற்கு பின்னும் இப்போதும், அதாவது நான் இவ்வளவு காலமும் கிரியா யோகத்தில் இருந்தால் கூட நான் தான் என்னுடைய கருவிகளை இயக்கிக் கொண்டிருக்கின்றேன் என்றுதான் நினைத்ததுண்டு. ஏனென்றால் அதை நான் அப்படி என்னால் என்னுடைய கருவிகளை இயக்க முடியும். இது ஒளிநாடாவில் வந்த செய்தியை நான் முடிந்தளவு அப்படியே தருகின்றேன். என்னுடைய கருவிகளை என்னால் இயக்க முடியும் என்று வாழ்ந்த காலம் உண்டு. ஆனால் இப்போதுதான் தெரிகின்றது, என்னால் ஒன்றுமே என்னுடைய உடலில் இருக்கும் கருவிகளை ஒன்றுமே செய்ய முடியாது என்பதை சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து கொடுத்திருக்கின்றது. அதை நாங்கள் பல பேரும் ஏற்க முடியாத நிலை என்று இருந்தோம். ஆனால் இப்போது என்னுடைய நிலையில் நான் அதை ஏற்கின்றேன் முழுமையாக. ஏனென்றால் இந்த கருவி கரணங்களை நான் இயக்குகின்றேன் என்று இருந்தேன். அதை செய்யவும் முடியக்கூடியதாக இருந்தது ஒரு கட்டத்திற்கு மாத்திரம்தான். அதன் பின் தான் உணர்ந்தேன் அதை நாங்கள் முழுமையாக செய்ய முடியாது. அது எங்களுடைய மனப்பிராந்தி. நாங்கள் எங்களுடைய பொறி புலன்களை அடக்க முடியாது. நாங்களாகவே அடக்குகின்றோம் என்று நினைக்கின்றோம், முழுமையாக அடக்க முடியாது. அதற்குரிய காரணம் சைவ சித்தாந்தத்தில் நீங்கள் பேராசிரியர் சொன்னதாக பல சத்சங்கங்களில் சொல்லி இருக்கின்றீர்கள். அதாவது இந்த உடலில் இருக்கும் கருவிகள், இந்த உலகத்தில் இருக்கும் பொருட்கள் எல்லாவற்றையும் எங்களுக்கு கொடுத்தது இறைவன். ஆகவே அவன் ஒருவன்தான் இதற்கு எஜமானே தவிர நாங்கள் இல்லை என்பதை இப்போது உணர்ந்திருக்கின்றேன் ஐயா. ஆகவே நான் இப்போது கருவிகளுடன் சண்டை பிடிப்பதில்லை. ஏனென்றால் அது நடக்கின்றதென்றால் அது நடக்கத்தான் இருக்கின்றது. அதுதான் என்னுடைய வினை கணக்கு. ஆனால் அதிலிருந்து வெல்ல வேண்டுமென்றால் ஒரே ஒரு வழிதான் உண்டு. அந்த எஜமானை நான் பிடிக்க வேண்டும். ஏனென்றால் அவன் சொன்னால்தான் என்னுடைய உடலில் இருக்கும் கருவிகள் அதை கேட்கும் என்ற நிலையை இப்போது உணர்ந்தபடியால் என்னுடைய சாதனைக்கு மேலாக நான் என்னுடைய கருவிகளை நானே அடக்கின்றேன் என்ற நிலையை விட்டு இறைபணியில் நிற்க வேண்டும். அவன்தான் எல்லாவற்றையும் செய்கின்றான் என்ற நிலையுடன் என்னுடைய சாதனையை செய்து கொண்டு போகின்றேன். மிகவும் மகிழ்வாகவும் ஆனந்தமாகவும் இருக்கின்றது. ஏனென்றால் நான் முன்னர் சாதனை செய்யும் போது நான் தான் எல்லாவற்றையும் செய்கின்றேன், என்னுடைய கருவிகளை நான் தான் அடக்கி அந்த சாதனையை செய்கின்றேன் என்று செய்த காலம் உண்டு. ஆனால் இப்போது அது எனக்கும் மேலாக அதை தந்த எஜமான் தான் அதை அடக்க முடியும் என்பதை உணர்ந்து செய்யும் போது என்னுடைய சாதனையில் எனக்கு மகிழ்ச்சி என்று சொல்லுகின்றேன். அது ஆனந்தம் என்பதை எனக்கு புரிகின்றது. மிகவும் ஆனந்தமாக என்னுடைய சாதனையை செய்கின்றேன் ஐயா என்று அந்த கருத்து பதிவு கொடுக்கின்றார். மிகவும் அருமை. இவர் ஒரு பழைய சாதகர். ஏனென்றால் அது உண்மை, மிகவும் மிகவும் உண்மை. ஏனென்றால் இவற்றை தந்தவன் இறைவன், அவன்தான் அதற்கு எஜமான். நாங்கள் நான் எனது என்ற கோட்பாட்டின்படியும் எங்களுடைய ஆணவ மலத்திலிருந்து கொண்டு செயல்பட தொடங்கியதால் நாங்கள்தான் எல்லாம் எனதுதான் எல்லாம் என்று நாங்களே இதை நிர்வகிக்கின்றோம் என்று காலத்தை கடந்து விட்டோம். இனியாவது அதை சிந்தித்து நாங்கள் ஒன்றுமே இல்லை, பூச்சியம், எல்லாம் இந்த இறைவனால்தான் இயக்கப்படுகின்றது. ஆகவே நாங்கள் இதில் வெற்றி காண வேணுமென்றால் இறைப்பணி நிற்க வேண்டும் என்பது இந்த அன்பருடைய கருத்து பதிவில் இருக்கின்ற முக்கியமான செய்தி. அதாவது இறைவன்தான் எல்லாவற்றையும் இயக்குகின்றான் என்பதை உணர்ந்து அதற்கு நாங்கள் அடிபணிய வேண்டும் என்று இந்த அன்பருடைய இந்த ரெண்டு தகவலும், அவருடைய சாதனை, அவருடைய வாழ்க்கை எவ்வாறு மாறிக்கொண்டு போகின்றது என்பதற்கு ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. இப்படியான விடயங்கள் பலருக்கும் உண்டு. பலரும் இப்படியான விடயங்களை இந்த சத்சங்கங்களில் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். இது மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் கேட்டலுடன் நிற்காது, சிந்தித்து தெளிவு பெற வேண்டும் என்பது சைவ சித்தாந்த விதிமுறை. அதாவது விதிமுறை என்று சொல்வது, பதிஞானத்தை எட்ட வேண்டுமென்றால் அந்த பதிஞான நிலையில் இந்த வழிகளை நாங்கள் தாண்ட வேண்டும். ஞானத்தில் சரியை, ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம், இந்த நான்கு வழிகளும் தான் கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், இறுதியாக நிட்டை கூடுதல். ஆனால் நாங்கள் அந்த நிட்டையே ஒவ்வொரு நாளும் கூடுகின்றோம். ஆனால் எங்களை அறியாத நிலையில் கூடுகின்றோம் நாங்கள் நித்திரைக்கு சென்றவுடன். ஆகவே அது நடந்து கொண்டிருக்கின்றது, அதை கூட நாங்கள் சிந்தித்து பார்ப்பதில்லை. எங்களை அறியாத நிலையில் நாங்கள் அந்த நிலையை எட்டி திரும்புகின்றோம். ஆனால் எட்டுவதும் திரும்ப தெரிவதில்லை, திரும்புவதும் விளங்குவதில்லை. ஆனால் இப்போது இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களில் இருந்து நாங்கள் அதை கூட அறிகின்றோம் என்று இந்த அன்பருடைய கருத்து பகிர்வுடன் நான் சேர்த்து கொள்ளுகின்றேன். இதற்கெல்லாவற்றிற்கும் நாங்கள் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும் நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் குருவருள் இல்லாமல் திருவருள் இல்லை. பாபாஜியின் கிரியா யோகம் எங்களை உயர்த்தி கொண்டே சென்று அந்த பதிஞானத்துக்கு கிட்ட கொண்டே எங்களை விடுகின்றது. அதற்கு பின் பதிஞானத்தை தர வேண்டியது இறைவன். ஆகவே இந்த யோக வழியில் நாங்கள் அவ்வளவு தூரம் பயணிக்கலாம் பாபாஜியின் கருணையுடன், அவருடைய உதவியுடன். அதன் மிகுதியை பெரம்பொருள் அவர்கள் எங்களுக்கு கொடுப்பார்கள் அந்த நிலையில் என்று சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடிவுக்கு கொண்டு வந்து, இறைவன் ஐயா, கார்த்திகேயன் ஐயா அவர்கள் நட்பில் இருக்கின்றீர்கள், உங்களுடைய கருத்துக்களுடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். ஓம் கிரியா பாபாஜி நமோம், ஓம் சிவாய நமஹ. இறைவன் ஐயாவை காணவில்லை, அவர் இப்போது கொழும்பு சென்று சேர்ந்து விட்டார், இருப்பினும் வரவில்லை. இன்றைய நினைப்பில் கார்த்திகேயன் ஐயா அவர்கள் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்,
ஓம் கிரியா பாபாஜி நமோம்.
ஓம் சிவாய நமஹ,
ஓம் சிவாய நமஹ.
இன்றைய சத்சங்கம் வழக்கம் போல் மாணவர் கேட்ட கேள்விக்கு பாபாஜியினுடைய கருணையால் நல்ல அருமையான ஒரு ஹோமாங்கங்களை எடுத்து கோரியிருக்கிறோம். சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு இதுல நீ முக்கிய வார்த்தைகள் எப்படி எனக்கு பட்டதுன்னா, எல்லாம் இறைவன் தான் செய்கிறான் என்ற ஒரு உணர்வு நிலை வந்து நமக்கு முழுமையா வந்து ஆகணும் கிரியா யோகிக்கு. ஏன் கேட்டீங்கன்னா, அத சைவ சித்தாந்தத்துல என்ன சொல்றாங்கன்னா, வெறுமனையா இருக்கிற மனிதனுக்கு கூட ஆணவம் கொஞ்சம் கம்மியா இருக்குமா, ஒரு செயலை செய்யக்குள்ள நான் எனது என்ற ஒரு ஆணவம் வந்து எல்லாருக்கும் இயல்பே இருந்தாங்க. எப்படி ஒரு வெயிட் லிப்ட் அடிக்கிறவங்களுக்கு ஒரு முரட்டுத்தனம் ஒரு வரும், இந்த ஜிம்ல போய் பயிற்சி செய்யறவங்களுக்கு வந்து கைகாலெல்லாம் ஒரு முடுக்கு ஏற்படும், அத மாதிரி நமக்கு இயல்பாகவே ஒரு ஆணவம் இருக்கலாம். அந்த சூழ்நிலையில நம்ம வந்து நம்மளுடைய சிந்தனைகள், சிந்தனை ஓட்டங்கள், செயல்கள் எல்லாம் இறைப்பணியா நினைச்சு செயல்படணும். அது இறைப்பணியா இருக்கணும். இது சைவ சித்தாந்த பேராசிரியர் சொன்னார், இதெல்லாம் வந்து மனிதனுக்கு இயல்பு, இது குற்றங்களும் கிடையாது. அந்த இயல்பை மாற்றத்துக்கு தான் இந்த மாதிரி சிந்தனைகள் வேணும். இறை பணியில நிக்கணும், இறை சிந்தனையில இருக்கணும், இறை வார்த்தைகளை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கணும் என்ற ஒரு விஷயத்த ரொம்ப சிறப்பா சொன்னாரு. அதே மாதிரி இன்னொரு கருத்து, இந்த சத்சங்கத்துல நம்மளை நடத்துறவன பிடிக்கணும்னு சொன்னீங்க, அதான் முக்கியம். நம்மள நடத்துறவனை பிடிச்சா மட்டும்தான் நமக்கு ஓரளவுக்கு தெளிவு கிடைக்கும், அந்த தெளிவு மூலியமா வெற்றி கிடைக்கும். அத பேராசிரியர் ரொம்ப அழகா சொன்னாரு, அது நல்லா சிறப்பாக சொன்னீங்க, ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. இன்னும் நிறைய கேள்விகளை கேட்டு நம்மளுடைய அறியாமைய நீக்கி அறிவை பெருக்கி அதை அருளாக மாத்திரத்துக்கு பாபாஜி உதவியால செயல்படுவோமாக. ஓம் கிரிய பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம.
ஓம் கிரிய பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம. நன்றி கார்த்திகேயன் ஐயா, அதை மிகவும் அருமையாக ஓமானத்துடன் இன்னும் மெருகூட்டி இருக்கின்றீர்கள், அதற்கு நன்றி சொல்வோம். பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும் ஓம் கிரிய பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம.